SBS தமிழ்.
வணக்கம் சண்முகம் அவர்களே.
வணக்கங்க.
இப்போ ஓடந்தரை ஊராட்சியில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த சாதனைகளை சொல்லுங்களேன் எங்களுக்காக.
நான் வந்து 1996 இந்த பஞ்சாயத்துடைய தலைவராக பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற போது இந்த ஊராட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் 0% தான். எந்த விதமான வளர்ச்சிப் பணிகளுமே இல்லை. முதல்ல வந்து குடிநீர் வந்து தன்னிறைவு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பஞ்சாயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிராமங்கள் இருக்கு, 8 குக்கிராமங்கள். ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் குடிநீர் தண்ணீர். மற்றது எல்லாமே வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தனியார் கிணறுகளில் தனியாருக்கு சொந்தமான தொட்டிகளில் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிப்பாங்க. நான் ஜாயின் பண்ண உடனே என்னுடைய முதல் திட்டமே இந்த ஊராட்சியில் வந்து குடிநீர் தன்னிறைவு பண்ணணும், அனைத்து மக்களுக்குமே அருகிலேயே குடிநீர் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு மீட்டிங் போர்டில் மீட்டிங்கில் பாஸ் பண்ணி 1997 கடைசிக்குள்ள ஓராண்டு காலத்திலேயே எல்லா கிராமங்களுக்குமே 7-8 கிராமங்களுக்குமே 8 ஆழ்நிலைக்கிணறு 8 மேல்நிலைத்தொட்டி கட்டி தண்ணீர் முழு கொடுத்தோம். அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்நிலைக்கிணறு வந்து சம்மர் சீசனில் 2 மாதம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும், அப்போ தண்ணீர் வந்து குறைஞ்சி போயிடும். நாங்கள் இதுக்கு என்ன இப்போ ஒரு வழி பண்ணலான்னு சொன்னால், இங்கே ஓடந்துறை ஊராட்சியில் அருகிலேயே பவானி ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆறு வந்து ஒரு பெருமையில் ரிவர், 12 மாதமும் தண்ணி ஓடிட்டுருக்கோம். இந்த பவானியில் வந்து தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டா எந்த காலத்திலுமே ட்ரிங்கிங் வாட்டர் டெபிசிட் வராது அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்தோம். 30 லட்சம் ரூபாய் திட்டத்தை தயார் பண்ணோம். அது அப்படியே பெண்டிங்காக போச்சு. 1999 மத்திய சர்க்கார் வந்து ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, ராஜீவ்காந்தி நேஷனல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன் என்று சொல்லக்கூடிய 10% மக்கள் பங்களிப்பு வழங்கினால் 90% மத்திய சர்க்கார் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு திட்டம். என்னுடைய ப்ரப்போசல் வந்து ஏற்கனவே பெண்டிங் இருந்ததுனால மாவட்ட ஆட்சியர் வந்து என்னை அழைத்து இந்த திட்டத்தை நீங்கள் வந்து மக்கள் பங்களிப்பு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 7th ஜோன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மேங்களூரில் போட்டாங்க. அந்த மேங்களூரில் ப்ரப்போசலோடு போனேன். அந்த 15 மாநிலங்களும் சேர்ந்து நடத்தப்பட்ட அந்த 7th ஜோன் கான்ஃபரன்ஸில் அதிகமான மக்கள் பங்களிப்பு கொண்டு போன ஒரே ஊராட்சி ஓடந்துறை தான். அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனேயே அந்த கான்ஃபரன்ஸில் இந்த ஹோல் நேஷன் லெவலில் இந்தியாவிலேயே இந்த மக்கள் பங்களிப்பு திட்டத்தை முதல்ல ஓடந்தறை ஊராட்சியில் 9/9/2000 துவக்கப்படும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி 9/9/2000 கால்கோள் விழா நடத்தி 13 கிலோமீட்டர் பைப்லைனு, ஃபில்டர் பாயிண்ட்டு, பூஸ்டர் ஸ்டேஷன், ஓவர் டேங்க்கு இது மாதிரி நிறைய எல்லாம் அமைச்சு 11 மாத காலத்திலேயே என்டையர் பஞ்சாயத்துக்கும் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் 24 hours சர்வீஸ் இது பண்ணணும் நாங்கள். அப்போ இது பண்ண உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்தில் 2 பைப்லைன் இருக்கும். ஒரு பைப்லைனில் ஃபில்டர் வாட்டர் வரும், ஒரு பைப்லைனில் அது போர் வாட்டர் வரும். அந்த போர் வாட்டர் நேராக வீட்டுக்கு போகும். அவங்க இந்த பாத்திரங்கள் வந்து குளிக்கிறதுக்கு மற்ற உபயோகத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 5 ஆண்டு காலத்திலேயே 2 சோர்ஸ் உருவாக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களை உருவாக்கி இன்றும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 18 வருஷமாகவுமே குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் ஊராட்சி முழுவதுமே தங்குதடையின்றி கிடைக்கப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் குடிநீர் தன்னிறைவு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரோடு வசதிகள். தார் சாலையே கிடையாது, எல்லாம் மண் சாலை மெட்டல் சாலையாக தான் இருந்தது. அதை 5 ஆண்டு காலத்திலே அனைத்தும் தார் சாலை மற்றும் கான்கிரீட் சாலையாக மாற்றப்பட்டன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகள். இந்த பஞ்சாயத்தில் வந்து 90% அக்ரிகல்ச்சர் லேபர், ஒரு 10% தான் அவங்க மிடில் கிளாஸ் அக்ரிகல்ச்சர் வந்துருப்பாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் லேபர் பூராமே ஒரு குடிசைகள் பூரா ஹட்டு இருந்து 450-500 ஹட்டுகள் இருந்தது. இது எல்லாமே இந்த குடிசைகள் எல்லாமே வந்து கான்கிரீட் ரோட மாற்றி எல்லா வீடுகளுமே சர்க்கார் மூலமாக சர்க்காருடைய பணத்தை முழுமையாக பெற்று அனைத்து இந்த அத்தனை வீடுமே வந்து கான்கிரீட் ரோடுகளாக மாற்றி 2006 கடைசியில் குடிசை இல்லாத ஒரு ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு என்ற திட்டம். அது எங்கள் ஊர்லேயே வந்து 2 ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 2 ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்துக்கிறது. வீடு இல்லாதவங்க அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய ஓன் லேண்டே வந்து 2 ஏக்கர் நான் வச்சுருந்தேன். அதில் வந்து நிறைய கிட்டத்தட்ட 120 வீடுகள் அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டு அது வந்து ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இருந்தவங்களும் இந்த வாடகை வீட்டில் இருந்தவங்களும் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஓன் ஹவுஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் 25 வீடு இது மாதிரி வந்து அனைவருக்கும் வீடு, வீடு இல்லாதவங்க யாரும் இல்லை என்ற நிலையை 2006 நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்துடைய மின் கட்டணம் வெறும் 2000 ரூபா தான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை. இந்த போர்வெல்லு மோட்டாரு பம்பு இதெல்லாம் நீங்க எலெக்ஷன் பண்ண பின்னாடி நேர்லி கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு மேல அதிகமா மின் கட்டணம் வந்துச்சு. இது எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பாத்தா, 2 கிராமத்துக்கு சோலார் வீதி விளக்கு அமைச்சு அதுல சேவிங்ஸ் பண்ணோம். இந்த மரக்கட்டையில மின்சாரம் தயார் பண்ணி கொடுக்கிற ஒரு ஒரு சிஸ்டம் பயோமாஸ் கேசிஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவி ஒரு 50% பவர் பில்ல சேவிங்ஸ் பண்ணோம். என்னதான் மக்கள் தொகை பாத்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணும்போது 1,750 பேர், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10,000 பாப்புலேஷன் ஆயிருக்கு. எல்லாமே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போவாங்க. எங்க பஞ்சாயத்து பொறுத்த வரைக்குமே டவுன்ல இருந்து கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இது டவுன்ல இருந்து கிராமத்துக்கு மைக்ரேட் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா தெரியுது. கிட்டத்தட்ட 1,750 பேர் இருந்த மக்கள் தொகை 9,500 பேர் 10,000 பேருக்கு போய் இந்த ஊராட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ இந்த மக்கள் தொகையில அதிகமாகும் போது வளர்ச்சி பணிகளும் அதிகமாகவும் கூட்டணும், மின் கட்டணம் அதிகரிக்கின்றன. அப்புறம் விண்டுமில் வந்து அந்த டோட்டல் காஸ்ட் வந்து 1,55,00,000 1.55 crore ஆகுது. நான் பஞ்சாயத்துல வந்து 2001 2004 வரைக்கும் 4 ஆண்டு காலத்தில் சேமிக்கப்பட்ட தொகை 40,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 40,00,000 ரூபாய் பயன்படுத்தி 1,15,00,000 கடன் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு விண்டுமில் போட்டோம். அந்த விண்டுமில் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 6.5 லட்சம் யூனிட் தயார் பண்ணுது. இந்த பஞ்சாயத்துடைய தேவை வந்து 4.5 லட்சம் தான். அப்போ மீதி 2 லட்சத்தை ஈபி கொடுத்துடலாம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கார் பணம் மானியமோ அல்லது இன்சென்டிவோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்பவே உபயோகித்து கொண்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் ஆக போதுங்க. இந்த 10 வருஷத்துக்கு இப்போதான் வந்து 100% லோன் க்ளோஸ் ஆகி இதில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1,15,00,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 45,00,000, சுமாராக 1,60,00,000 அந்த விண்ணவில் தயார் பண்ணி இன்னைக்கு பணம் கட்டியிருக்கு. இன்னைக்கு மின்சாரமும் வந்து மின் கட்டணம் பஞ்சாயத்து வந்து மின் வாரியத்துக்கு மின் கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது.
பொதுவாகவே அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்காம எந்த காரியம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை
இருக்கு.
உங்க கிராமத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணீர் மின்சாரம் இது மாதிரியாக
இல்ல அது வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அதிகாரி பண்ண மாட்டாங்கிறது ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா எங்க சைடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் வந்து ரொம்ப நீட்டா இருந்தாங்க. எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே ஒழுங்கா வந்து பண்ணி உடனே காலதாமதம் இல்லாமல் வந்து எங்களுக்கு நிறைய பண்ணாங்க. எங்களுக்கு சப்போர்ட் வந்து அபிஷியல் வந்து நல்ல கோஆபரேஷன் வந்து அபிஷியல் கோஆபரேஷன் நல்ல கோஆபரேஷன் இருந்ததுன்னு வந்து நிச்சயமாவே நான் என்னால சொல்ல முடியும்.
இப்ப அதிகாரிகள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இப்ப வந்து ஊராட்சியில நீங்க தலைவரா இருந்தீங்க, ஆனா அந்த ஊராட்சியில கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி ஒத்துழைச்சாங்க? அவங்க எல்லாம் பொதுவாக காசு வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா?
ஆமா நினைப்பாங்க. ஆனா எங்க ஊராட்சி பொறுத்த வரைக்குமே 20 ஆண்டு காலத்துல தலைவரோ துணைத் தலைவரோ ஊராட்சி செயலரோ ஊராட்சி உறுப்பினரோ ஒரு ஜல்லி நேர பைசா கூட யார்ட்டும் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா தலை நேரா இருந்ததுன்னா வால் நேரா இருக்கும், தலை ஒரு கோணையாச்சுன்னா வால் 9 கோணை ஆகும். அதனால லீடர்ஷிப்பு, அந்த லீடர்ஷிப் எப்படி வந்து தரத்தோட இருக்குதோ அப்ப வந்து இந்த கரெக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு முடியும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய 20 வருஷம் சதவீதத்தில் நாங்க பார்த்துப்போம்.
சரி, அப்ப நீங்க வந்து இப்படி லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் தூண்டுகோல் அல்லது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்?
எங்க அப்பா வந்து 86 to 91 அவர் ஒரு பக்கம் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டு பஞ்சாயத்து தலைவர். அவர் அவர் ஒரு 2 வருஷம் தான் அந்த பஞ்சாயத்து பார்க்க முடிஞ்சது. கடைசி 3 வருஷம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அவர் பார்க்க முடியல. அப்போவே நாங்கள் வந்து தொடர்ந்து அந்த 3 வருஷத்தை வந்து நான் கரெக்டாக பண்ணி அந்த பீரியடை முடித்தோம். அப்போ எங்களுக்கு வந்து நான் ஒரு சுத்தமான முழு நேர விவசாயி தான், எனக்கு வேறு எந்த தொழிலும் எனக்கு கிடையாது, விவசாய தொழில் தான் எங்களுக்கு ஆதாரமே. அப்போ எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி வந்து விவசாயி வந்து ஒரு எந்த விவசாயியாக இருந்தாலுமே விவசாயி லஞ்சம் வாங்கணும்னு எங்கள் சட்டத்தையே இருக்காது. என் விவசாயி வந்து லஞ்சம் கொடுப்பானே ஒழிய லஞ்சம் வாங்க முடியாது அவனால், ஏன்னா அவனை யாரும் வீங்க மாட்டாங்க விவசாயிய. அது மாதிரி அவங்க விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த தப்பு தவறு பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படிங்கிற எண்ணத்தில் உண்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து பக்கா ஸ்ட்ரீட் பாடம் இருக்கிறதால அவர் ஒரு ரோல் மாடலா எடுத்து அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நாமும் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்துல தான் நான் ஒரு லஞ்ச லாபம் இல்லாத ஊழல் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியும்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆர் சண்முகம் அவர்கள். மிகவும் பின்தங்கிய கிராமத்தை இந்தியாவுக்கே முன்மாதிரி கிராமமாக அமைத்து காட்டி சாதனை படைத்திருக்கும் ஆர் சண்முகம் அவர்கள். இப்போ பொதுமக்கள் பொதுவாக ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டா அங்கே 1,000 கோஷ்டிகள் இருக்கும், பல ஜாதிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்போ பிரிஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் வந்து குறிப்பாக ஓடந்துறை ஊராட்சியில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 8 குக்கிராமங்கள் இருக்கு இல்லையா, எல்லாரும் எப்படி ஒத்துழைச்சாங்க?
ஆமாம் ஆமா, நீங்க மக்களை வந்து நீங்க குறை கூறவே கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு திட்டங்கள் வரும்பொழுது நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டோம், மெம்பர் ஆயிட்டோம், சரி என்னென்ன நம்ம பந்தா பண்ணிட்டு படிச்சுட்டுலாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நீங்க அரசு திட்டங்களை வந்து நம்ம ஜனங்களை போய் கிராம சபை போடும்போதும் கிராம மீட்டிங் போடும்போதுமே மக்களை எல்லாம் வந்து நீங்க கேட்கணும். அந்தந்த வார்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அந்த வார்டு உறுப்பினர்களை வந்து பப்ளிக்ஸ் வந்து ஒரு சின்ன கூட்டம் போட்டு வார்டுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன வசதி வேணும், என்ன அடிப்படை வசதி வேணும், என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து நீங்க பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டருக்கு போய் திட்டத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். நீங்க ஒரு 100% அவங்களுக்கு பண்ணட்டாலும் கூட ஒரு 50% அவங்களுக்கு ஏதாவது திட்டங்களை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க மேல நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு பிரியமான பாத்திரமும் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலுமே அவங்க கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எங்க பஞ்சாயத்துல வீடு கட்டுறதுக்கு பிளான பொருள் கொடுத்தாங்கன்னா கொடுக்கப்படக்கூடிய ஆவணங்கள் முழுமையாக சரியாக இருந்தால் 2 நாட்களில் பில்டிங் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு கனெக்ஷன் தண்ணீர் கனெக்ஷன் கேட்கறீங்க அன்னைக்கே கொடுத்துருவாங்க. வீட்டு வரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அன்றைக்கே கொடுத்துருவாங்க. என்ன மக்களுக்கு தேவையான எந்த வேலையாக இருந்தாலுமே தாமதம் இல்லாமல் இந்த ஊராட்சியில் வழங்குவதன் மூலமாக மக்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேஷனாக இருப்பாங்க. நீங்கள் யாராக இருந்தால் நம்மளில் மட்டுமல்ல யாராக இருந்தாலுமே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் தேவையான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே 100% செய்யப்பட்டாலும் கூட ஒரு 50-60% நீங்கள் செய்யப்பட்டால் மக்கள் உங்கள் மீது பெரிய அன்பு கொள்வார்கள். உங்கள் மீது போட்டியாக நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
சரி, அப்படி பார்த்தா உங்களுக்கு சவால்கள் இருக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல சவால்கள் இருந்தனவா?
சவால்கள் இருந்தன அப்படின்னாலும் ஒன்னும் பெருசா சவால் நம்மளுக்கு பிரைவேட்ல சவால் வந்தது, பப்ளிக்ல சவால் வரல.
பிரைவேட்னா என்ன சொல்றீங்க?
லேண்ட் வந்து ஷெட்யூல் டைப்ஸ் பிரைவேட்னா ஒரு பிரைவேட் லேண்ட் வந்து நான் அக்வைர் பண்ண ஷெட்யூல் டைப்ஸ் வீடு கட்டுறதுக்காக அவன் ஹைகோர்ட் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டான். என்னுடைய லேண்டை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நான் வந்து ஹைகோர்ட் போய் தாக்கல் பண்ணி மறுபடியும் பதில் மனு போட்டு நான் அவனுடைய ஸ்டே வந்து வெக்கட் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி ப்ரைவேட்டில் 1-2 ஆப்போசிட் வரத்த செய்யும், பப்ளிக் மத்தியில் எனக்கு ஆப்போசிட்டே கிடையாது.
சரி, இப்போ நீங்க தலைவராக இப்போது இல்லை இல்லையா?
இன்னைக்கு கவர்மெண்டே கிடையாது, கவர்மெண்ட்லேயே கிடையாது, கவர்மெண்ட்லேயே இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு லோக்கல் பாடிக்கு போய்.
ஆமா ஆமா, இன்னும் இப்போ தேர்தல் வந்தால் நீங்கள் திரும்ப நிற்பீங்க அப்படியா?
திரும்ப நான் இல்லை, நான் நிற்கிறதுக்கு என்ன எனக்கு விருப்பமே இல்லை.
ஏன்
நான் இதை வந்து ஒரு இளைஞனை வந்து நிறுத்தி இன்னும் அவங்க கையில் வீட்டு கொடுத்து அவங்கள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இது அப்படியே இந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் நீடிக்கும். அது நாம் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். இப்போ நம்மளே இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு மற்ற அடுத்து வர நபருக்கு ட்ரைனிங் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம இப்போவே நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஆள் நம்ம யாரோ ஒரு சின்ன ஒரு சின்ன வயசு இளைஞர்களை வந்து நம்ம அந்த இந்த பதவி கொண்டு வந்து நிறுத்திட்டா அவங்க மூலியமா நம்ம கைடு பண்ணி அவனை கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டா அவன் ஒரு 10-20 வருஷத்துக்கு நம்ம மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
இப்போ மற்ற கிராமங்கள் வந்து உங்கள் கிராமத்தை வந்து பின்பற்றலையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி கிராமமாக இருந்திருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இதை வந்து மற்ற கிராமங்கள் பார்த்துருப்பாங்க தானே, பக்கத்து கிராமங்கள் பக்கத்து ஊராட்சிகள் எல்லாம், அவங்க எல்லாம் ஏன் செய்யலைன்னு கேட்குறேன்.
அதான் தமிழ்நாடு முழுவதுமே இங்க வந்து பாத்துட்டு போனாங்க. அதனால வந்து 10-20 லட்சம் செலவு பண்ணி வந்து வந்திருப்பாங்க. அவங்க பணத்தை சம்பாதிக்கிட்டு பாப்பாங்க. அவங்க எப்படி டெவலப்மெண்ட் பண்ண முடியும்? கரெக்ட், நீங்க நான் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ஃபாலோ பண்றதுக்கு அவனுக்கு மனசு இருந்தா தானே, மனசு இருந்தா தானே ஃபாலோ பண்ணுவான். அவனுக்கு பணம் வேணும் காசு வேணும்னு சொன்னானே எப்படி அவன் ஃபாலோ பண்ண முடியும்?
இப்ப உங்களுக்கு இது தொடர்பாக நிறைய பாராட்டுகள் விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா?
ஆமா 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 ஆமா.
அந்த பாராட்டு விருதுகளை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க?
நான் பாராட்டின் விருதியை நான் பெருசாவே எடுத்துக்கல, செய்யப்பட்ட செயல்பாடுகள் மட்டுமே தான் நான் பெருசா எடுத்துக்கிறேன். பாராட்டுகளும் விருதுகளும் பத்திரங்களும் தற்காலிகமானதுதான், நாம் செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் மட்டுமே நிரந்தரமானது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரஞ்ச லாபங்கம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியக்கூடும். அப்படி இல்லைன்னா நம்ம சாத்தியக்கூட இல்லை. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணமே உண்டு. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையில் செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாக கூடாது என்ற சீரிய நோக்கத்திலும், நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, நல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யத்தை உருவாக்குவதுடன் எங்களது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய நடவான 2020 இந்த நாடு வல்லரசு என்பது உறுதியாக்கப்படும்.
மிக்க நன்றி சண்முகம் அவர்களே, இவ்வளவு நேரம் எங்களோட உரையாடியமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil